அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 26 சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில். இலங்கையில் நடக்கவிருக்கும் காமன்வெல்த் மாநாட்டில் தாங்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கும் கட்சிகள் அனைத்தும் கூட்டாக முடிவெடுத்திருப்பது குறித்த செய்திகள்.
பொதுநலவாய மகாநாடு இலங்கையில் நடப்பதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர பொதுநலவாய அமைப்பை நாங்கள் வரவேற்கின்றோம். அதற்கு அப்படி தலைவர்கள் வருகின்ற பொழுது மகாநாட்டுக்கு வெளியே அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குமானால் எங்களுடைய ஆவணங்களை சமர்ப்பித்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம்.
இலங்கையின் வடக்கே தமிழ் தெரியாத காவல்துறையினரும் இலங்கை ராணுவமும் தொடர்ந்தும் இருப்பதை அனுமதிக்க முடியாது என்று வடமாகாண முதலமைச்சர் தெரிவித்த கருத்துக்கு காவல்துறையின் பேச்சாளரின் மறுப்பு. கல்முனை மாநகர மேயர் பதவி தொடர்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசிற்குள் மீண்டும் இழுபறி நிலை தோன்றியுள்ளது குறித்த செய்திகள். நிறைவாக நேயர் நேரம் ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை. வாசிப்பவர்கள் பூபாலரட்டம், சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
பாகிஸ்தானிய எல்லைக்கருகே ஈரானிய படையினர் வழிமறித்து தாக்கப்பட்டு கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக 16 சிறை கைதிகளை தூக்கிலிட்டதாக ஈரான் அறிவித்திருக்கின்றது. தூக்கிலிடப்பட்டவர்கள் அரசாங்கத்துக்கு விரோதமான குழுக்களுடன் தொடர்புடையவர்கள் என்று ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். சரவான் நகருக்கு அருகே மலைப்பாங்கான பிரதேசத்தில் நடந்த எல்லை தாக்குதலுடன் இவர்களுக்கு தொடர்பு இருந்திருந்தால் அது என்ன தொடர்பு என்று எதுவும் தெளிவாக தெரியவில்லை. அங்கு ஆயுதக்குழுவினுடன் நடந்த மோதலில் 14 ஈரானிய பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டிருந்தார்கள். ஜெய்ஸ் அல் அட் குழுவைச் சேர்ந்த சுன்னி தீவிரவாதிகள் மீது சில அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றார்கள். ஈரானிய படையினர் பலர் பணயமாக பிடித்துச் செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது.
ஆசியாவில் மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து வரும் சீனாவுக்கு எதிராக மிகவும் ஆளுமையான தலைமை பொறுப்பை ஜப்பான் முன்னெடுக்க வேண்டுமென்று மற்ற நாடுகள் விரும்புவதாக ஜப்பானிய பிரதமர் ஷின்சோ அபே கூறியிருக்கிறார். பிராந்தியத்தில் நாடுகளின் தற்போதைய அந்தஸ்தை சட்டப்படி இல்லாமல் பலவந்தமாக மாற்றுவதற்கு சீனா முயற்சிப்பதாக கவலைகள் அதிகரித்து வருவதாகவும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சஞ்சிகைக்கு அளித்திருக்கின்ற சபையில் அபே தெரிவித்திருக்கிறார். அண்மை ஆண்டுகளாக சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே முருகல் நிலை முற்றி வருகிறது. கிழக்கு சீன கடலில் ஜப்பானின் கட்டுப்பாட்டில் உள்ள தீவு கூட்டத்துக்கு சீனாவும் உரிமை கோருகின்றமை இருதரப்பு பிரச்சினைகளில் முக்கியமானது.
யூகோஸ்லாவியாவின் முன்னாள் அதிபரான காலம் சென்ற மார்ஷல் டிட்டோவின் மனைவியான ஜோவான்கா புரோஸ்லியன் அவர்களின் இறுதி நிகழ்வில் பல நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். பெல்கிரேடில் நடந்த இறுதி ஆராதனையில் சேர்பிய பிரதமர் இவாக்லெசி அவர்கள் தலைமை தாங்கி அஞ்சலி உரை நிறைவேற்றினார். தனது 88 வயதில் கடந்த வாரம் காலமான புரோஸ் அவர்கள் முழு ராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டார். பல யூகோஸ்லாவியர்களின் மரியாதைக்குரிய நேசம் மிக்கொருவராக இவர் ஒரு காலத்தில் தேர்ந்தார். ஆனால் 1980 தனது கணவர் இறந்த பின்னர் இவர் ஒரு மறக்கப்பட்டவராக வாழ்ந்து வந்தார்.
செக் குடியரசில் 3 மாத காலமாக நிலவும் அரசியல் நெருக்கடி நிலையை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக 2 நாட்களுக்கு முன்னர் நடந்த தேர்தலின் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. முதற்கட்ட முடிவுகளின்படி சோசியலிச ஜனநாயகவாதிகள் கட்சி முன்னிலையில் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் மீண்டும் உறுதியில்லாத கூட்டணி ஆட்சிதான் ஏற்படும் என்று தெரிகிறது. உளவு மற்றும் லஞ்ச குற்றச்சாட்டுகள் காரணமாக மத்திய வலதுசாரி அரசாங்கம் சரிந்ததை அடுத்து அங்கு கடந்த ஆகஸ்டிலிருந்து ஒரு காபந்து அரசாங்கமே நாட்டை நிர்வகித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
நிர்மாண உபகரணங்கள் நிறுவனம் ஒன்றின் மீது மோசடி குற்றஞ்சாட்டி விமர்சிக்கின்ற செய்திகளை தான் ஜோடித்து எழுதியதாக சீன செய்தியாளர் ஒருவர் அரசாங்க தொலைக்காட்சியில் தோன்றி ஒப்புக்கொண்டிருக்கின்றார். தனது அறிக்கையை வெளியிடுகின்ற பொழுது அந்த ஷென் யாங்ஷோ என்ற அவர் கைவிலங்கிடப்பட்டிருந்தார். பணம் மற்றும் புகழுக்காக தான் ஆசைப்பட்டதாகவும் ஊடகவியல் தர்மங்களை தான் மீறியதாகவும் அவர் கூறியிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக கடந்த வாரம் கடுமையான பொதுமக்கள் எதிர்ப்பு கிளம்பியதுடன் அவரை விடுதலை செய்யக்கூறி அவரது செய்தித்தாள் 2 பக்க கோரிக்கையை வெளியிட்டிருந்தது. தமது குற்றத்தை பகிரங்கமாக ஒப்புக்கொண்ட தொடர்ச்சியான பிரபல வழக்குகளில் இது தற்பொழுது இறுதியாக நிகழ்ந்திருப்பதாகும். இப்படியான ஒப்புதல் வாக்குமூலங்கள் பொதுவாக பலவந்தமாக பெறப்படுபவை என்று மனித உரிமை குழுக்கள் கூறுகின்றன.
சவுதி அரேபியாவில் பெண் ஓட்டுநர்களுக்கு உள்ள தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசின் எச்சரிக்கைகளையும் மீறி 60 மேற்பட்ட பெண்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டதாக செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள் என்று சுயாதீனமாக உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் இணையத்தில் வெளியான வீடியோ காட்சிகளில் சிறிய எண்ணிக்கையான பெண்கள் வாகனங்களை ஓட்டினார்கள். இந்த போராட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் தண்டனையை எதிர்நோக்குவார்கள் என்று சவுதியின் உள்துறை அமைச்சு செயற்பாட்டாளர்களிடம் தொலைபேசியில் எச்சரித்திருந்தது. பெண்கள் வாகன ஓட்டுநராவதற்கு உள்ள தடையை விலக்கக் கோரி 17,000 பேர் மனு ஒன்றில் கையொப்பமிட்டிருந்ததாக செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். இதனிடையே பிரிட்டனில் இங்கிலாந்து திருச்சபையின் கீழே பெண் ஆயர்களை அதாவது பிஷப்மாரை உருவாக்குவது தொடர்பான இழுபறி நிலைமையை முடிவு கொண்டு வருவதற்கான பரிந்துரைகளை திருச்சபை முன்வைத்திருக்கிறது.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் நடக்க இருக்கும் காமன்வெல்த் மாநாட்டில் தாங்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கும் கட்சிகள் அனைத்தும் கூட்டாக முடிவெடுத்திருக்கின்றன. இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய மாநாட்டில் கலந்து கொள்வதில்லை என தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு அறிவித்திருக்கின்றது. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் இந்த தீர்மானம் ஏகமனதாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா அவர்கள் பிபிசி தமிழோசையிடம் கூறினார். வடமாகாண சபையின் முதலாவது அமர்வு யாழ்ப்பாணம் கைதடியில் நடைபெற்றதை அடுத்து தலைவர் ஆர் சம்பந்தன் அவர்களின் தலைமையில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு கட்சித் தலைவர்களின் கூட்டம் நேற்று வெள்ளியன்று மாலை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. இதில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான மாவே சேனாதிராஜா, சுமந்திரன், சரவணபவன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், சிவசக்தி ஆனந்தன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவாஜிலிங்கம், சித்தார்த்தன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். பொதுநலவாய மாநாடு பற்றி இங்கு என்ன பேசப்பட்டது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மாவே சேனாதிராஜா அவர்களிடம் கேட்டேன்.
அந்த மகாநாட்டுக்கு நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பங்களிக்க முடியாது, பங்களிக்க மாட்டோம் என்ற கருத்தை நாங்கள் ஏகமனதாக கொண்டிருக்கின்றோம். அது தொடர்பாக நாங்கள் விரிவான அறிக்கை ஒன்றை நாங்கள் வெளியிட இருக்கின்றோம். இந்த மகாநாடு இலங்கையில் நடப்பதற்குத்தான் நாங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம். ஏனென்றால் இலங்கை பொதுநலவாய அமைப்பினுடைய கொள்கை கோட்பாடுகள் தத்துவங்களுக்கு விரோதமாக மனித உரிமை மீறல்கள், இன ஒழிப்பு நடவடிக்கைகளில் இந்த அரசாங்கம் ஈடுபடுகின்ற காரணத்தினால் பல பொதுநலவாய நாடுகள் இந்த அரசாங்கத்தை வற்புறுத்தியும் அதற்கு செவிசாய்க்காமல் தொடர்ச்சியாக மனித உரிமை மீறல்களிலும் இன ஒழிப்பு நடவடிக்கைகளையும் இந்த அரசு ஈடுபடுகின்ற பொழுது அதற்கு எதிராக பொதுநலவாய அமைப்பிலும் இருக்கின்ற பல நாடுகள் வராமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதைவிட இந்த தமிழ் மக்கள் தான் முக்கியமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மக்களுடைய விரோதிகளாக இருக்கின்ற நாங்கள் என்ன காரணம் கொண்டும் இந்த மகாநாட்டில் நாங்கள் கலந்துள்ளதற்கு நியாயம் இல்லை
என்றார் மாவை சேனாதிராஜா அவர்கள். மாநாட்டில் தாங்கள் கலந்து கொள்ளாத போதிலும் அதில் கலந்து கொள்வதற்காக இலங்கை வரவுள்ள பல்வேறு நாட்டு தலைவர்களுக்கும் இங்குள்ள மனித உரிமை நிலைமைகள் குறித்து எடுத்துக்கூற உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
பொதுநலவாய மகாநாடு இலங்கையில் நடப்பதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர பொதுநலவாய அமைப்பை நாங்கள் வரவேற்கின்றோம். அதற்கு அப்படி தலைவர்கள் வருகின்ற பொழுது மகாநாட்டுக்கு வெளியே அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குமானால் எங்களுடைய ஆவணங்களை சமர்ப்பித்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். அதையொட்டி நாங்கள் ஒரு பொருத்தமான ஆவணம் ஒன்றை தயாரித்து வருகின்றோம். அந்த ஆவணமானது அந்த நாட்டு தலைவர்கள் வருபவர்களும் சரி வராதவர்களுக்கும் சரி கிடைக்கும் இந்த மாநாடு ஆரம்பிப்பதற்கு முன்னர் அந்த ஆவணத்தை மையமாக கொண்டு நாங்கள் அந்த நாடுகளுக்கு எங்களுடைய செய்தியை நாங்கள் சொல்ல இருக்கின்றோம்.
தேர்தல் பிரச்சாரங்கள் முடிவடைந்து தேர்தல் நடைபெறுவதற்கு முதல் நாள் முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட விக்னேசன் அவர்கள் வேட்பாளராக இருந்த பொழுது இந்த மாநாட்டை புறக்கணிக்கிறது வந்து ஒரு அவசியமற்ற விஷயம், நாங்கள் துணிந்து அதில் பங்கு பெற்று எங்களுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு தெரிவித்திருந்தார். அவருடைய நிலைப்பாடு இந்த கூட்டத்தில் என்னவாக வெளிப்பட்டிருந்தது?
எந்த விதமான விவாதங்களுக்கும் இடமளிக்க தேவையில்லை, அப்படி ஒரு கருத்து யாராலும் முன்வைக்கப்படவும் இல்லை. சகோபித்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றோம். மாறுபட்ட கருத்துக்கள் கூட அங்கு நாங்கள் நேற்று பேசுகின்ற பொழுது வந்திருக்கவில்லை. எல்லோரும் ஒன்றுபட்டுத்தான் நாங்கள் ஒற்றுமையாகத்தான் நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கின்றோம். அந்த தீர்மானத்தை நாங்கள் பகிரங்கமாக எழுத்து மூலமாக ஒரு அறிக்கை மூலமாக அறிவிப்போம். அதன்படியால் முதலமைச்சரையோ மாகாண சபையோ தன்மைப்படுத்தி தொடர்புபடுத்தி சர்ச்சையை உருவாக்குவதற்கு இந்த வகையான இடமும் இல்லை, ஒரு சர்ச்சையும் ஏற்படவும் இல்லை. மிக தெளிவாக நான் குறிப்பிட விரும்புகிறேன்
என்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். வடக்கில் மக்களின் மொழியையும் கலை கலாச்சார வாழ்க்கை முறையையும் புரியாத காவல்துறை தொடர்ந்தும் இருப்பது அங்கு ஜனநாயகத்திற்கு தடையாக இருப்பதாக முதலமைச்சர் விக்னேஸ்வரன் நேற்றைய முதலாவது மாகாண சபை அமர்வில் கூறியிருந்தார். உள்ளூரில் உள்ள இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து காவல்துறையில் சேர்த்துக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். முதலமைச்சரின் இந்த கோரிக்கை தொடர்பில் இலங்கை காவல்துறையின் நிலைப்பாடு என்ன என்று அதன் பேச்சாளர் SSP அஜித் ரோஹனாவை தொடர்பு கொண்டு கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
யுத்தம் முடிந்ததிலிருந்து தமிழ் மொழி பேசும் அதிகாரிகள் 1500 பேர் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கார்கள். அவர்களில் 60 பேர் சப் இன்ஸ்பெக்டர்கள். அதே போல மொத்த போலீசிலும் தமிழ் மொழியை பயன்படுத்த தெரிந்தவர்கள் 2700 பேர் வரையில் இருக்கிறார்கள். அதில் 900 பேர் வடக்கில் இருக்கிறார்கள், மற்றவர்கள் கிழக்கில் இருக்கிறார்கள். வடக்கு பிராந்தியத்தில் எந்த ஒரு போலீஸ் நிலையத்திலும் தமிழ் மக்கள் முறைப்பாடு செய்ய, தமிழில் குறிப்புகளை பெற, தமிழில் நீதிமன்ற அறிக்கைகளை பெறக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அதுபோலத்தான் போலீசாருக்கு கொடுக்கப்படுகின்ற பயிற்சி நெறியின் போது பல்லின சமூகங்களின் கலாச்சாரங்கள், அவற்றுக்கு மதிப்பளிக்க முறை பற்றிய அறிவூட்டலும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. முதலமைச்சர் விக்னேஸ்வரன் இப்போது சொல்லியிருப்பதை நாங்கள் யுத்தம் முடிய முன்னரே செய்து முடித்து விட்டோம், புதிதாக செய்வதற்கு ஒன்றுமில்லை என்றார் போலீஸ் பேச்சாளர் SSP அஜித் ரோஹன. ஆனால் அரசியலமைப்பின் 13 திருத்தப்படி போலீஸ் அதிகாரம் மாகாண சபைகளுக்கு இருக்கிறது. நீங்கள் சொல்வதன்படி வடக்கு மக்களின் கலாச்சார பண்பாடுகளை படித்து தெரிந்து கொண்டவர்களை விட அந்த சமூகத்திலிருந்து உருவானவர்களை போலீசாராக இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று தானே முதலமைச்சர் கருதுகிறார். வடக்கு மாகாணத்தில் தமிழர்கள் மட்டும்தான் வாழ்கிறார்கள் என்று கூற முடியாது. வவுனியா மாவட்டம் போன்ற இடங்களில் சிங்கள மக்கள் இருக்கிறார்கள், முஸ்லீம் மக்கள் இருக்கிறார்கள், அதே போல எதிர்காலத்திலும் இன்னும் குடியேறவும் எதிர்பார்த்திருக்கிறார்கள். 3 இனங்களும் வடக்கில் வாழ்கின்றன. தமிழ் பேசுகின்ற இந்துக்கள் கூடுதலாக இருக்க முடியும், ஆனால் அனுராதபுர எல்லையில் சிங்கள மக்கள் கூடுதலாக வாழ்கிறார்கள். அந்த பகுதியிலிருந்து உருவான தமிழர்களையே போலீசில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றார் அஜித் ரோஹன. வடக்கில் யுத்தம் முடிந்து பல ஆண்டுகளாகின்றன. அங்கு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லாத நிலையிலும் தொடர்ந்தும் இராணுவத்தை குவித்து வைத்திருக்க முடியாது என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார். பிரபாகரன் இந்த யுத்தத்தை 1970களின் முற்பகுதியில் தொடங்கும் போதும் நிலைமை இப்படித்தான் இருந்தது. இப்போது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லாவிட்டாலும் எப்போது ஏற்படும் என்று சொல்ல முடியாது என்ற போலீஸ் பேச்சாளரிடம், வடக்கில் சிவில் நிர்வாகத்தில் இராணுவம் தலையிடுகிறது என்றால் அங்கு சிவில் நிர்வாகத்தை செயற்படுத்த வேண்டிய போலீசாரின் கடமை உரிய முறையில் நிறைவேற்றப்படுவதில்லை என்றுதானே அர்த்தம் என்று மீண்டும் கேட்டேன். வடக்கில் இப்போது தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. அங்கு இராணுவ தலையீடுகள் இருந்திருந்தால் இந்த தேர்தலில் பெரும்பான்மை மக்களின் கருத்து வெளிப்பட்டிருக்காது. பெரும்பான்மை பலத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பதன் மூலமே அங்கு சிவில் சமூகத்தில் எந்தவிதமான அழுத்தங்களும் இல்லை என்றுதானே தெரிகிறது என்றார் போலீஸ் பேச்சாளர். ஆனால் வவுனியாவில் சிறார்கள் பராமரிப்பு நிலையம் ஒன்றில் பாலியல் துஷ்பிரயோகம் நடந்திருப்பதாகவும் பௌத்த பிக்கு ஒருவர் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆனால் அவரை கைது செய்யவோ விசாரிக்கவோ முடியாதபடி போலீசாருக்கு அழுத்தங்கள் இருப்பதாக பிரதேச மக்கள்
குற்றஞ்சாட்டுகிறார்களே.
இதில் சில நுட்பமான விடயங்கள் இருக்கின்றன. முதலாவது, சிறார்கள் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளானார்களா என்பது. அது குறித்து தெளிவான மருத்துவ அறிக்கை கிடைக்க வேண்டியிருக்கிறது. 2, அந்த பகுதியில் சேவையாற்றியதாக மக்கள் கூறுகின்ற பௌத்த மதகுரு. இவரை மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் நாட்டில் ஒருவர் மீது குற்றச்சாட்டு வந்தவுடன் அவரை கைது செய்துவிட முடியாது. விசாரணைகள் செய்து அதனை உறுதிப்படுத்த வேண்டும். இந்த போலீஸ் விசாரணைகளில் அழுத்தங்கள் இருப்பதாக கருதவில்லை என்றார் இலங்கை காவல்துறை பேச்சாளர் SSP அஜித் ரோஹன.
செய்தியை தொகுத்து வழங்கியவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. கல்முனை மாநகர மேயர் பதவி தொடர்பாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசிற்குள் மீண்டும் இழுபறி நிலை தோன்றியிருக்கிறது. இதுகுறித்த செய்திகளை வழங்குகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
கல்முனை மாநகர மேயர் பதவி தொடர்பாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுக்குள் மீண்டும் இழுபறி நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. 2011 நவம்பர் மாதம் கல்முனை மாநகர சபை தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னரும் இதே மாதிரியான இழுபறி நிலை காணப்பட்டது. முதன்மை வேட்பாளராக நிறுத்தப்பட்ட நிசாம் காரியப்பர், கூடுதல் விருப்பு வாக்குகளை பெற்றிருந்த மீரா சாஹிபு சிராஸ் ஆகிய இருவரில் யாரை மாநகர மேயராக நியமிப்பது என்ற இழுபறி நிலை அவ்வேளை ஏற்பட்டது. 4 பதவிக்காலத்தை இருவருக்கும் சுழற்சி அடிப்படையில் வழங்க ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைமை அந்நேரத்தில் முடிவு செய்தது. முதல் 2 மேயராக மீரா சாஹிபு சிராஸும் துணை மேயராக நிசாம் காரியப்பரும் பதவியேற்றுக் கொண்டார்கள். தற்போது 2 பூர்த்தி அடையும் நிலையில் மீரா சாஹிபு சிராஸை மேயர் பதவியிலிருந்து விலகுமாறு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம் கேட்டுள்ளார்.
கடந்த செவ்வாய்க்கிழமை எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் வகீம் அவர்கள் என்னை அழைத்து உடனடியாக ராஜினாமா செய்யுமாறு வேண்டிக் கொண்டார். நான் அந்த இடத்தில், இது தனிநபர் சிராஸ் மீரா சாஹிப் என்கின்ற ஒரு தனிநபருக்கு வழங்கப்பட்ட பதவி அல்ல. இதிலிருந்து நான் அவரிடம் சொன்னது, நான் உடனடியாக ராஜினாமா செய்ய முடியாது. நான் என்னுடைய ஆதரவாளர்கள் என்னுடைய ஊருக்கு சென்று இது சம்பந்தமாக அவர்களோடு கலந்து ஆலோசித்த பின்னரே என்னுடைய முடிவை நான் அறிவிக்க முடியும். அதுவரையிலும் எனக்கு அவகாசம் வேண்டும் என்று நான் அவரிடம் வேண்டுகோள் விடுத்து சட்டத்திட்டம் பிரகாரம் அவர் சொன்னார், சரி நீங்கள் போய் உங்களுடைய ஆதரவாளர் கருத்து பாருங்கள் என்று சொன்னார். ஆகவே இங்கு வந்து பார்க்கின்ற பொழுது நிலைமை வரையாக இருக்கின்றது. நான் கட்சியையும் தலைமுறையையும் மதிக்கின்றேன். மறுபுறத்திலே எங்களுடைய மக்களின் இறுக்கமாக இந்த பதவியில் இருந்து ராஜினாமா செய்யக்கூடாது என்று அவர்கள் மிகவும் வற்புறுத்தினார்கள்
என்று கூறிய மீரா சாய்வு சிராஸ், சுழற்சி அடிப்படையில் பதவியை பந்து கொள்ளல் என்பது அன்றைய சூழ்நிலையில் எடுக்கப்பட்ட முடிவு என்கின்றார்.
உண்மையாக என்ன நடந்தது என்றால், தலைமைச்சு எங்களுடைய தலைவர் அவர்கள், செயலாளர் மற்றும் எங்களுடைய கட்சியின் தவிசாளர் எல்லோரும் இருந்தார்கள். அவர்கள் மத்தியில் கூறப்பட்டது, நாங்கள் 2 வருடம் என்று நாங்கள் டிக்ளேர் பண்ணுவோம். அது நேரம் வருகின்ற பொழுது நிறைய தேர்தல்கள் வரும், அது நிறைய மாற்றங்கள் வரும். ஆகவே நீங்கள் சட்டமில்லாமல் இப்ப எடுத்துக் கொள்ளுங்கள், அது அந்த நேரம் பார்த்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள். ஆனா எந்த விதமான எழுத்து எக்ரிமெண்ட்டும் நான் செய்யவில்லை. இனி தலைவருடைய கட்டளை அந்த நேரம் உண்மையாக நான் சொல்கிறேன். அந்த கட்டளை நான் பதவியை நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன். நான் இந்த 2 வருடம் பல சாதனைகளை நிலைநாட்டியிருக்கிறது. சில உள்ளூர் அரசியல்வாதிகளுக்கு பொறுத்துக் கொள்ள முடியாமல் தங்களுடைய எதிர்கால அரசியலுக்கு நான் ஒரு இடையூறாக வந்துவிடும் என்ற நோக்கத்தில் தலைவரின் தோற்றத்தால் அவருக்கு அழுத்தங்களையும் கொடுக்கின்றார்கள். அது எனக்கு தெரிகின்றது. தலைவர் கூட என்னிடம் சொன்னார், தனக்கு அழுத்தங்கள் வருவதாகவும் என்னிடம் தலைவர் அவர்கள் நேரடியாக சொன்னார்கள். ஆகவே இவர்களுடைய அரசியல் லாபங்களுக்காக என்னுடைய பதவியை பறுத்தெடுப்பது என்பது அது கட்சி தீர்மானிக்க வேண்டிய ஒரு விடயம்.
தேர்தலின் போது நிசாம் காரியப்பரே மேயராக நியமிக்கப்படுவார் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் விருப்பு வாக்குகளில் மீரா சாய்பு சிராஸ் கூடுதல் விருப்பு வாக்குகளை பெற்ற நிலையில் குழப்பமான நிலை ஏற்பட்டது. அவ்வேளையில் தலைவரும் செயலாளரும் தவிசாளரும் இணைந்து இருவருக்கும் இடையில் ஓர் இணக்கப்பாட்டை ஏற்படுத்தியதாக கூறுகின்றார் மாநகர சபை உறுப்பினர் ஆதம் பாபா அப்துல் பஷீர்.
ஒரு விளக்கப்பாட்டுக்கு வந்து அந்த 2 வருடம் சிராசிக்கும் பின்னிய 2 வருடம் சட்டத்தின் நிசாங்காரியப்பருக்கு சொன்ன உடனடியாக அதை சிராசி ஏற்றுக்கொண்டு அவர் மையத்தை செய்து நீங்கள் சொல்றபடி நான் செய்கிறேன் என்று சொல்லி பாரம் எடுத்த அந்த மேயர் பதவியை தற்போது அவர் நிசாங்காரியப்பருக்கு கொடுக்க மறுப்பது அவர் கட்சிக்கு செய்கின்ற எங்களுடைய தலைமைத்துவத்துக்கு செய்கின்ற ஒரு துரோகமாகும். ஆனால் இங்கே வந்து சொல்லுகின்றார்கள், நான் விஷயம் பண்ண முடியாது என்று ஒரு கருத்தை வைக்கின்றார். அந்த கருத்தை அவர் ஏற்கனவே அவர் தலைவரிடம் ஒட்டுக்கொண்டு பையத்து செஞ்சு அந்த எடுத்த முடிவுக்கும் மாறான தீர்மானம். எனவே மக்கள் முதலாவது கட்சிக்கு வாக்களிப்பது, சென்றால்தான் அவர் அவருடைய இலக்கத்துக்கு வாக்களிப்பது. அந்த அடிப்படையில் அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் ஆணைய பெற்றவர்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி நியது இல்லை. பார்ட்டி என்ன டிசிஷன் எடுக்கிறதோ அந்த முடிவுக்கு தான் அந்த பதவிகள் வழங்கப்படும்
என்றும் குறிப்பிட்டார் கல்முனை மாநகர சபை உறுப்பினர் ஆதம் பாபா அப்துல் பஷீர்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய இந்த செய்தியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அடுத்து பன்னாட்டுச் செய்தி ஒன்றும். மியான்மர் என்று தற்பொழுது அழைக்கப்படும் பர்மாவில் ராணுவ ஆட்சி படிப்படியாக ஜனநாயகமயமாக மாறிவந்தாலும் அங்கே அரசியல் கைதிகளின் நிலைமை தொடர்ந்தும் மோசமாக இருப்பதாக மனித உரிமை அமைப்புகள் சுட்டிக்காட்டி வருகின்றன. இப்படியான அரசியல் கைதிகளின் இன்றைய நிலைமையை ஆராய்கிறார் ஜோனா பிரஷர். தமிழில் தருகிறார் பூபாலரட்டம் சீவகன்.
ராணுவ சர்வாதிகாரத்தை எதிர்ப்பவர்களை சிறையில் தள்ளுகின்ற ஒரு நாடாக பல ஆண்டுகளாக பர்மா அல்லது மியான்மர் பேசப்பட்டு வந்தது. அந்த காலகட்டம் உச்சத்தில் இருந்தபொழுது பல்லாயிரக்கணக்கானோர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவராக ஆங் சான் சூச்சியும் வீட்டுக்காவலில் பல வருடங்கள் வைக்கப்பட்டிருந்தார். ஆங் சான் சூச்சி இப்பொழுது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதி. அதேவேளை அரசியல் கைதிகள் அனைவரையும் இந்த வருடம் முடிவுக்குள் விடுதலை செய்வேன் என்று அந்த நாட்டின் அதிபரான தேன் சேன் அவர்கள் உறுதிமொழியும் கூறியிருக்கின்றார். ஆனால் அந்த இலக்கை அவரால் எட்ட முடியாது என்று செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றார்கள். அனைவரும் விடுதலை செய்யப்படுவதற்கு பதிலாக இந்த வருடத்தில் மேலும் பலர் அரசியல் காரணங்களுக்காக புதிதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். யார் இந்த அரசியல் கைதிகள் என்பதை உறுதி செய்வதற்கான நடைமுறையும் அங்கு சிரமமானதாக இருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகின்றார். சிறிய கிராமப்புற நகரான நத்தரினில் வாரத்துக்கு ஒரு முறை 3 செயற்பாட்டாளர்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டுவரப்படுகின்றார்கள். அந்த துணிச்சல் மிக்க 2 பெண்கள் மற்றும் ஒரு ஆணுக்கு ஆதரவாக அங்கு வந்து 30 பேர் கொண்ட விவசாயிகள் குழு ஒன்றும் வாராவாரம் கோஷம் எழுப்புகின்றது. பர்மிய மாணவர்களின் கிளர்ச்சியை கொடூரமாக அடக்குவதற்காக 1988 கொண்டுவரப்பட்ட ஒரு சட்டத்தின் கீழ் மிமிகெயின், மீட் அயே மற்றும் தான்சின் தெட் ஆகிய இவர்கள் மீது குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கின்றது. அரசாங்க அனுமதி இல்லாமல் எவரும் ஒரு அமைப்பிலோ அல்லது குழுவிலோ அங்கம் வகிப்பதை இந்த சட்டம் தடுக்கின்றது. பர்மிய போலீசாலும் இராணுவத்தாலும் தமது காணிகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு விவசாயிகளின் குழுவுக்கு ஆதரவாக இவர்கள் குரல் கொடுத்திருந்தார்கள். பிணை மறக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு ஒரு சிவப்பு டி ஷர்ட்டில் அழைத்துச் செல்லப்பட்ட மீமிக்கேயின் அவர்களுடன் நான் பேசினேன். தவறுழைக்கின்ற பொழுது பணக்காரர்களை அரசாங்கம் கைது செய்வது கிடையாது. ஆனால் விவசாயிகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாலே அவர்களை கைது செய்து விடுகின்றார்கள். விவசாயிகளின் பண்ணைகளை பார்த்த அரசாங்கத்தின் அடிவர்டிகளுக்கு எதுவும் நடப்பது கிடையாதே. நான் 4 தடவைகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றேன். அந்த நாட்களில் 3 தடவையும் இப்பொழுது ஒரு தடவையும் அப்படி நடந்திருக்கின்றது. ஒவ்வொரு தடவையும் எனக்கு இப்படித்தான் நடக்கின்றது. எந்த விதமான மாற்றமும் கிடையாது என்றார் அவர். நெத்தரினைச் சேர்ந்த இந்த 3 பேரை போல இந்த ஆண்டில் அரசியல் சார்ந்த குற்றங்களுக்காக 200 அதிகமானவர்கள் புதிதாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அரசாங்க அனுமதி இல்லாமல் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது என்று கூறுவது போன்ற புதிய சட்டங்களின் கீழ் பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த புதிய கைதிகளை விமர்சிக்கின்ற ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பின் டேவிட் மேத்திசனிடம் இது குறித்து கேட்டேன்.
I would not blame President Thein Sein for this. I think this is local level authorities using very bad laws.
இதற்காக நான் அதிபர் தேன்சேன் அவர்களை குற்றம் சொல்ல மாட்டேன். சில உள்ளூர் அதிகாரிகள் உள்ளூரில் இருக்கின்ற மாற்றுக் கருத்தாளர்களை அடக்குவதற்கு இந்த மாதிரியான மோசமான சட்டங்களை பயன்படுத்துகின்றார்கள். தேசிய மட்டத்திலான சீரமைப்பு நடவடிக்கைகள் குறித்து இந்த உள்ளூர் அதிகாரிகளுக்கு உரிய நம்பிக்கையோ புரிதலோ எதுவுமே கிடையாது என்று நான் நினைக்கின்றேன். இந்த மாதிரியான அரசியல் நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் இவற்றை ஸ்திரநிலையை குழப்புவதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் பார்க்கின்றார்கள் என்றார் டேவிட் மேத்திசன். இந்த வருடத்தின் முற்பகுதியில் லண்டனுக்கு விஜயம் செய்த பொழுது பர்மாவின் அதிபர் தேன்சேன் அவர்கள் இந்த வருட இறுதிக்குள் அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்வோம் என்று உறுதி கூறியிருந்தார். புதிய கைதிகளை பார்க்கின்ற பொழுது அது நடக்காது போல்தான் தென்படுகின்றது. ஆனால் பழைய தண்டனை வழங்கப்பட்ட கைதிகளை கண்டுபிடித்து விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. விடுதலைக்கான பரிந்துரைகளை செய்வதற்காக சிறப்பு குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. வழக்குகள் விசாரிக்கப்பட்டு சிறை தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்ட 133 பேர் மாத்திரம்தான் இன்னமும் மிச்சம் இருப்பதாக செயற்பாட்டாளர்களும் கூறுகின்றார்கள். அவர்களின் விடயங்கள் கொஞ்சம் சிக்கலானவை. தாங்குவாங்கின் விஷயத்தை எடுத்துக்கொண்டால் திடகாத்திரமான தோற்றம் கொண்ட அவர் 1990களின் முற்பகுதியில் மாணவர் கிளர்ச்சி படையின் இராணுவ பிரிவின் தலைவராவார். பர்மாவின் வடக்கு மலைப்பகுதியில் அப்பொழுது மாணவர்களுக்கிடையே 2 பிரிவு உருவாகி ஒன்று ஒன்றோடும் மோதிக்கொண்டது. அதில் ஒரு குழு அரசாங்கத்தின் ஒற்றர்களாக விமர்சிக்கப்பட்டார்கள். அந்த மாணவர் குழுவைச் சேர்ந்த யூ ஷெயின் என்பவரின் நெருங்கிய நண்பரான லீகோ தாய் அவர்களுடன் நான் பேசினேன். தான் ஒரு ஒற்றன் என்று கூறப்பட்டதே யூ ஷெயின் ஒரே மறுத்து வந்தான். அதனால் அவனை நெஞ்சு வரை மண்ணில் புதைத்து வைத்து இரவு பகலாக 10 வரை அப்படியே வைத்திருந்தார்கள். அவர்கள் கேள்வி கேட்பார்கள். அவர்கள் விரும்புகின்ற மாதிரி அவன் பதில் சொல்லாவிட்டால் அவன் அவர்கள் அடிப்பார்கள். திரும்ப திரும்ப அது நடந்தது. கடைசியாக மயக்கமடைந்து அவன் இறந்தே போய்விட்டான் என்றார் லீகோ தாய். இந்த மாதிரியான பயங்கரமான சூழ்நிலையில் 35 மாணவர்கள் இறந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களது குடும்பங்கள் அனுபவித்தது தான் மிகவும் அதிகமான பயங்கரம். தாங்குவாங் ஒரு அரசியல் கைதியாக கருதி அவரை விடுதலை செய்வதற்கு பரிந்துரைக்கப்பட்டது. போக்கி அவர்கள் இவரும் ஒரு முன்னாள் கைதியாவார். விடுதலைக்கான ஆலோசனைக் குழுவிலும் இவர் இருந்திருக்கின்றார். 90களில் காணப்பட்ட அச்சம் சந்தேகம் ஆகிய நிலைமைகளின் கீழ்தான் தாங்குவாங்கின் குற்றங்கள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் நம்புகின்றார்.
When they have weapon, they easily think of to arrest those people.
தம்மிடம் ஆயுதம் இருக்கின்ற பொழுது நாம் ஆட்களை கைது செய்யலாம், விசாரிக்கலாம், கொல்லலாம் என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயங்கள் சரியாக கையாளப்படவில்லை. அந்த முறைமைக்குள் அப்பொழுது இருந்த நிலைமைக்குள் வைத்துத்தான் அவர்கள் இதனை கையாண்டார்கள் என்றார் அவர். முன்பு ஒரு காலத்தில் 1000 கைதிகள் சிறையில் இருந்தார்கள். இப்பொழுது 100 கைதிகள் இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோரும் சிறையில் விசாரணைக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஓரளவு முன்னேற்றம் நடந்துதான் இருக்கின்றது. ஆனால் மறுசீரமைப்பு என்பது மேலிருந்துதான் கீழே சென்று கொண்டிருக்கின்றது. வயல்களிலும் சுரங்கங்களுக்கு வெளியேயும் யங்கூனின் தெருக்களிலும் செயற்பாட்டாளர்கள் போராட்டங்களுக்காக தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். தேவையான வகையில் சட்டங்கள் திருத்தியமைக்கப்படாத நிலையில், ஒரு தெளிவான வழிநடத்தல் இல்லாத நிலையில், புதிது புதிதாக ஒரு அரசியல் கைதிகளின் பரம்பரையை பர்மிய அதிகாரிகள் உருவாக்குவதில் எந்தவிதமான ஆச்சரியத்தையும் காண முடியவில்லை.
பிபிசியின் ஜோனா ஃபிஷரின் பெட்டகத்தை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சேவகன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம் தயாரித்து வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் பூபாலரட்னம் சேவகன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சேவகன். நிகழ்ச்சிக்கு செல்லும் தமிழோசை ஒலிபரப்பாகும் அலைவரிசைகள் நாளை ஞாயிற்றுக்கிழமை முதல் மாறுகின்றன. புதிய அலைவரிசை விவரங்களை நேயர்களுக்கு தரலாமே சிவகன்.
ஆம், தமிழோசை நிகழ்ச்சிகளை சிற்றலைவரிசைகள் மூலம் கேட்கின்ற நேயர்கள் மறு அறிவித்தர்கள் வருகின்றவரை இந்த புதிய அலைவரிசைகளில் கேட்கலாம். 39 மீட்டரில் 7600 கிலோஹெர்ட்ஸ், 31 மீட்டரில் 9855 கிலோஹெர்ட்ஸ், 25 மீட்டரில் 11965 கிலோஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகள் மூலம் நேயர்கள் கேட்க முடியும்.
சரி, மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே சிவகன்.
முதலில் இலங்கையில் மனித உரிமை பிரச்சனைகள் குறித்த பட்டகம் பற்றி ஃபேஸ்புக் மூலம் கருத்து எழுதியிருக்கின்ற பேங்காக் நேயர் அழகையா ஜெயக்குமார், இது உண்மையாக கூட இருக்கலாம், ஆனால் இதில் பேசியவர் ஒரு இந்திய வம்சாவளி மலையக தமிழராக நன்றாக கேட்கின்றது. இதில் ஒரு பெண் போராளி தன்னை இராணுவம் பிடித்தால் மானபங்கம் செய்வார்கள் என்று கூறுகின்றார். நான் இராணுவம் சுத்தம் என்று கூறவில்லை, இது ஒன்றும் புதிய செய்தி அல்ல. புலிகள் அவர்களுக்கு அப்படித்தான் சொல்லிக் கொடுத்ததாக இன்னும் ஒரு பெண் போராளி முன்பதாக கூறியிருக்கின்றார். பேரினவாதத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டும்தான் மக்களா? ஒரு மனித அவலம் நடந்து முடிந்திருக்கின்றது. அந்த மனித அவலத்தை அரசு மாத்திரம் செய்யவில்லை, புலிகளும் சேர்ந்து செய்திருக்கின்றார்கள். அரசு பலியெடுக்க புலிகள் பலி கொடுத்தார்கள். ஐக்கிய நாடுகள் சபை கூடுகின்ற பொழுது அல்லது காமன்வெல்த் மாநாடுகள் நடக்கின்ற பொழுது இப்படியானதொரு செய்தியை வெளிநாட்டு ஊடகங்கள் பரப்புவது ஏன்? இதனால் யாருக்கு என்ன பயன் என்று கேட்டளியிருக்கின்றார்.
இதே பெட்டகம் குறித்து எழுதும் ராமநாதபுரம் நேயர் பிரதீப் ராஜேஷ், சட்டமும் இல்லை நீதியும் இல்லை, ஒரு கொலை செய்தவனுக்கு 7 வருடம், ஒரு கற்பழிப்புக்கு மரண தண்டனை, பல அப்பாவிகளை கொன்றவனுக்கு கற்பை சூறையாடியவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பது என்று கேட்கிறார்.
குவைத்தில் எழுதுகின்ற பக்கீர் முகமது, தமிழ் மக்களுக்கு ஈழம் கிடைக்காதவரை இதுபோன்ற பிரச்சனைகள் தீராது என்று இருக்கின்றார்.
ஆஸ்திரேலிய காடுகளில் தீ பரவியது பற்றிய செய்தி பற்றி ஃபேஸ்புக் மூலம் எழுதும் டொரண்டோ நேயர் முல்லைமதி, ஒரு சிறு பொறியின் பெரும் விளைவை இங்கே காண்கிறீர்கள். ஆஸ்திரேலியாவிலும் அயலில் உள்ள நாடுகளிலும் இதன் தாக்கம் மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. இதில் பாதிக்கப்படும் மனிதர்களுக்கும் ஏனைய உயிர்களுக்கும் எங்களது அனுதாபத்தையும் ஆறுதலையும் கூறுவோம், அதுதான் நமக்கு முடிந்தது என்கிறார்.
ஏற்காடு இடைத்தேர்தல் குறித்த செய்தி பற்றி எழுதுகின்ற திருச்சி நேயர் வி டி ரவிச்சந்திரன், ஏற்காடு இடைத்தேர்தலில் அஇஅதிமுகவின் அதிகார துஷ்பிரயோகங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் திமுக வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என கூறி பல்வேறு கட்சிகளுக்கு திமுக தலைவர் மு கருணாநிதி கடிதம் எழுதியிருப்பது இருக்கட்டும். அதிகார துஷ்பிரயோகத்தை தமிழகத்தில் ஆரம்பித்து வைத்தது கருணாநிதி தானே? திருமங்கலம் இடைத்தேர்தல் தில்லாலங்கடி வேலைகளை யாரும் மறந்திருக்க மாட்டார்கள் என்று எழுதியிருக்கின்றார்.
தமிழ்நாட்டின் அரச முத்திரையில் இடம்பெற்றுள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரத்தை மாற்ற வேண்டும் என்று கோரி தொடுக்கப்பட்ட பொதுநல மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது பற்றி எஸ்வி ராஜதுரை அளித்த பேட்டி குறித்து எழுதும் மனம்பூண்டி தட்சிணாமூர்த்தி, ராஜதுரை சொன்னதெல்லாம் உண்மையான கருத்துக்கள். கோவில்கள் என்றால் அது அரசர்கள் கூடியிருந்த இடங்களாக முதலில் கட்டப்பட்டு பின்னர் வழிபாட்டு இடங்களாக மாறியிருக்க வேண்டும். வெறும் மத சின்னங்களாக அதை பார்க்க வேண்டியதில்லை என்கிறார்.
தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள் தொடரின் 3ஆம் பாகம் பற்றி எழுதுகின்ற செந்தலை நேயர் என் எஸ் பாலமுரளி, பர்மாவில் காட்டுப்பகுதியை திருத்தி விளைநிலங்களாக மாற்றியவர்கள் தமிழர்கள் என்பது ஒரு வரலாற்று சாதனைதான். ஆனால் தமிழர்கள் இப்பொழுது ஓரங்கட்டப்படுவது வேதனை அளிக்கின்றது. கூலி வேலைக்கும் வேளாண் வேலைக்கும் இடையில் மது அருந்துவது இன்னும் கொடுமையான விஷயம் என்று இருக்கின்றார்.
சரி, இனி இலங்கையிலிருந்து சற்று தாமதமாக வந்திருக்கும் கடிதங்களில் சிலவற்றை பார்க்கலாமே சொல்லுங்கள்.
ஆம், இலங்கையின் வத்தலை பகுதியிலிருந்து கடிதம் ஒன்று எழுதியிருக்கின்ற கௌதமி, பலகாலமாக தமிழோசையில் ஒலித்த நாதஸ்வரத்துக்கு பதிலாக புதிய குறி இசை ஒலிபரப்பப்படுவதை அவர் கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். இது எந்த இசைக்கருவி என்பது புதியாத புதிராகவே இருக்கின்றது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். எமது இசையை நாம் விட்டுக் கொடுக்கக்கூடாது என்று ஒரு நீண்ட கடிதத்தை இவர் எழுதியிருக்கின்றார். அதேவேளை சில ஒலிபரப்பாளர்களின் வாசிப்பும் விளங்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
இந்த நாதஸ்வர இசை பற்றி நேயர் சொன்னதை பற்றி நாம் முன்பே சொல்லியிருக்கிறோம். இது வந்து இந்த நாதஸ்வர இசை நிச்சயமாக இந்த முகப்பிசையில் ஒலிக்கிறது. அது டிஜிட்டல் வடிவம் பெற்று ஒலிப்பதால் சில நேயர்களுக்கு இது விளங்காமல் இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஆனால் நாதஸ்வர இசையும் அந்த ராகமும் நிச்சயமாக அந்த இசையிலே இருக்கின்றன, கூர்ந்து கவனித்தால் தெரியும். நேருக்கு நன்றி.
இந்த ஊரிலிருந்து எழுதியிருக்கின்ற முகமது ஜெயின் அவர்கள், மருத்துவ மாணவியை கொண்டவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், பெண்கள் கவர்ச்சி காட்டாமல் உடை அணிய வேண்டும் என்பது முக்கியம் என்று எழுதியிருக்கின்றார்.
இலங்கை ஹினிகத்தனையிலிருந்து எழுதும் எம்பி மூர்த்தி, பயங்கரவாதத்தை ஒடுக்குவது எப்படி என்று அனைத்து நாடுகளும் தம்மிடம் வந்து பாடம் கற்க வேண்டும் என்று இலங்கை கூறுவதாக அறிந்தேன். சிரியாவும் இதனை கை கொண்டு முள்வேலி முகாமில் மக்களை அடைத்து வைத்திருப்பது குறித்து வேதனையுற்றேன் என்று அவர் எழுதியிருக்கிறார்.
ஜாழ்ப்பாணம் கன்னாத்திட்டியில் இருந்து எழுதுகின்ற சந்தியா, சக்தி வானொலியில் ஒலிபரப்பாக்கும் பிபிசியின் உலக செய்திகள் சிறப்பாக இருப்பதாகவும் அதனை 15 நிமிடமாக அதிகரிக்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார்.
இந்த சக்தி வானொலி மூலம் நாம் ஒலிபரப்பும் இந்த 5 நிமிட செய்தி ஒலிபரப்பு குறித்து மேலும் இலங்கை நேயர்களிடமிருந்து கருத்துக்களை எதிர்பார்க்கிறோம். இலங்கை முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற முகவரிக்கு சக்தி எஃப்எம் மூலம் நம்முடைய உலக செய்தி அறிக்கையை கேட்கும் நேயர்களும் தங்களது கருத்துக்களை எழுதலாம்.
கொழும்பு வெள்ளவத்தையில் இருந்து எழுதுகின்ற நிதாசன் என்னும் நேயர், இலங்கை இனப்பிரச்சினை தொடர்பில் இந்திய மத்திய அரசு ஆரம்பத்திலிருந்தே ஒரு அச்ச உணர்வோடு செயற்பட்டு வருகின்றது. அதாவது இலங்கை தமிழர் பிரச்சனையால் தமிழ்நாடு தனிநாடாகிவிடும் என்பதுதான் மத்திய அரசின் அச்சமாகும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.
சரி, நேரமாகிவிட்டது சிவகன். இத்துடன் இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர்கள் மணிவண்ணன் மற்றும் பூபாலரட்னம் சீவகன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.